நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
விக்டோரிய மாநிலத்தில் தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதியொன்றின் உள்ளூராட்சி சபை கலைக்கப்பட்டுள்ளது.
Let's go to breaking news now, and the entire Casey Council in Melbourne South East will be sacked over explosive claims of corruption.
IBAC investigation raised allegations of serious corruption against a number of Casey councillors late last year. That prompted the Andrews government to appoint an independent monitor, and having considered her report this afternoon, Cabinet decided the council should be sacked.
மெல்பர்ன் புறநகர் பகுதியான கேசி கோஸ்ட், கிரான்பர்ன், ஹாம்ப்டன் பார்க், நரே வாரன், பர்விக், கிளைட் போன்ற இடங்களை உள்ளடக்கிய கேசி உள்ளாட்சி சபை அமைந்துள்ள சிட்டி ஆஃப் கேசி என்ற நிலப்பரப்பில் வாழ்பவர்களில் 2016 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 4,000+ மேற்பட்டவர்கள் தாம் வீட்டில் பேசும் மொழி தமிழ் என்று அடையாளம் காட்டியுள்ளார்கள். அந்த பிரதேசத்தில் வாழும் மொத்த மக்கள் தொகையின் 1.5% சற்று அதிகமானவர்கள் தமிழர்களாக இருப்பதால் இந்த உள்ளூராட்சி சபை ஏன் கலைக்கப்பட்டது என்பது குறித்து ஒரு விவரணத்தை படைக்கலாம் என்று முடிவெடுத்தோம். முதலில் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ஆட்சி முறைகள் என்ன, அதில் உள்ளூராட்சி சபையின் பொறுப்புகள் என்ன என்று பல வருடங்களாக உள்ளூராட்சி சபைகளில் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றிருக்கும் திரு மயில்வாகனம் தனபாலசிங்கம் அவர்களை அணுகினோம். திரு தனபாலசிங்கம் அவர்கள் எமது ஒலிபரப்பில் தமிழ் தடம் என்ற நிகழ்ச்சி படைத்திருந்தது நேயர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்.
இந்த ஆஸ்திரேலிய நாட்டிலே 3 வகையான அரசாங்கங்கள் இருக்கின்றன. பெடரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். இந்த லோக்கல் கவர்மெண்ட் எல்லா 6 மாநிலங்களிலும், கேபிட்டல் டெரிட்டரி அப்படியான இடங்கள் எல்லாத்திலும் இந்த லோக்கல் கவர்மெண்ட் இருக்கின்றது. இதை உள்ளூர் அரசு, உள்ளூராட்சி மன்றங்கள் என்று தமிழ்ல சொல்லலாம். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த லோக்கல் கவர்மெண்ட், பெடரல் கவர்மெண்ட் இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஆக்ட் 1993 என்ற சட்டத்தின் மூலம் பிறப்பிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாம் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகின்றன. மாநில அரசின் அமைச்சரவையில் லோக்கல் கவர்மெண்ட் மினிஸ்டர் இருப்பார், மினிஸ்டர் ஃபார் லோக்கல் கவர்மெண்ட் என்று. அவர் தான் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் பொறுப்பாக இருப்பார். உதாரணமா நியூ சவுத் வேல்ஸ்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படியான ஒரு மினிஸ்டர் இருப்பார். இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் பெடரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேர்தல்கள் நடக்கிறது போல தேர்தல்கள் நடக்கும், வட்டாரமாக பிரிக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஹோன்ஸ்ரீ கவுன்சில் என்றால் அதில் 12 or 15 வட்டாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து தெரிவு செய்யப்படுறவர்கள் தான் இந்த கவுன்சிலர்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள். இவர்கள் தாங்களாக கூடி ஒரு மேயரை ஒவ்வொரு வருஷமும் தெரிவு செய்வார்கள். இவர்களுக்குத்தான் அந்த கவுன்சில, ஹோன்ஸ்ரீ கவுன்சில் என்றால் ஹோன்ஸ்ரீயை, இல்லாட்டி ரைட் கவுன்சில் என்றால் ரைட் ஏரியாவை நிர்வகிக்கின்ற முழு பொறுப்பும் இந்த கவுன்சிலர்ஸுக்கு இருக்கின்றன. ஆனால் நாளாந்த வேலைகளை அவர்களால் பார்க்க முடியாதென்றபடியால் ஒரு ஜெனரல் மேனேஜரை அல்லது சீஃப் எக்ஸிகூட்டிவ் என்ற ஒருவரை இந்த கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணுவார்கள். அவர்தான் நாளாந்த வேலைகளை நடத்தி கொள்வார்கள். வரி விதிப்பு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், லோன் பரோயிங் எல்லாம் கவுன்சிலின் அனுமதியின்றி இந்த ஜெனரல் மேனேஜரால் செய்ய முடியாது. கவுன்சில் கூட்டங்களில் சென்று இவற்றை சமர்ப்பித்து கவுன்சிலர்ஸின் அனுமதியுடன் தான் இவற்றை அவர் செய்யலாம்.
தேர்தல் முறையினால் தெரிவு செய்யப்படும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்கிறார் திரு தனபாலசிங்கம்.
லோக்கல் கவர்மெண்ட் சட்டத்தில் இந்த கவுன்சிலர்ஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கோட் ஆஃப் கண்டக்ட், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வடிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விதிகளில் இருந்து, முறைகளில் இருந்து அவர்கள் தவறினால் அவர்கள் கவுன்சிலில் இருந்து நீக்கப்படுவார்கள், தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் அந்த லோக்கல் கவர்மெண்ட் கவுன்சில் கூட்டங்கள் நடக்கும் பொழுது, உதாரணமாக ஒரு வீடு கட்டுவதற்கான டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் வந்திருந்தால் அதில் உள்ள கவுன்சிலர் இவருக்காவது அது சம்பந்தமான ஈடுபாடு இருந்தால் அவர் வெளிப்படையாக அதை தெரிவித்து அந்த முடிவெடுக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாமல் வெளியேறி இருக்க வேண்டும். அந்த முடிவெடுத்த பின்புதான் அவர் திரும்பவும் வந்து அந்த கவுன்சில் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம். இப்படியாக கட்டுப்பாடுகள் பல இருக்கின்றன.
உள்ளூராட்சி சபைகள் பல வேலைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் என்றும் சில சமயங்களில் அவை வெளிப்படையாக தெரிவதில்லை என்றும் சொல்கிறார் திரு தனபாலசிங்கம்.
லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லும் பொழுது நாளாந்த வாழ்க்கையில் நாம் அவற்றை கண்டுகொள்வதில்லை. ஆனால் நாளாந்த வாழ்க்கையில் எங்களுடன் இந்த லோக்கல் கவர்மெண்ட், ஆட்சி முறை தொடர்வதை காணலாம். உதாரணமாக காலை எழுந்தவுடன் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது காஃபி குடிப்பதற்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போனமென்றால் அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்ஷனை அந்த இடத்தில் செய்கிறது லோக்கல் கவர்மெண்ட். அதுபோல ஒரு பஸ் நிலையத்தில் தரித்து நின்றோம் என்றால் அந்த பஸ் நிலைய தரிப்பு, ஸ்ட்ரீட் சைன்ஸ், லோக்கல் ரோட்ஸ் எல்லாம் லோக்கல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ப்ரீ ஸ்கூல், கிண்டர் கார்டன் எல்லாம் லோக்கல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நூலகங்கள் எல்லாம், லைப்ரரிஸ் எல்லாம், விளையாட்டு மைதானங்கள், பார்க்ஸ் எல்லாம் லோக்கல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நாங்கள் ஒரு வீடு கட்ட வேணும் என்றால் அதற்கான அனுமதியை டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் லோக்கல் கவர்மெண்டிடம்தான் எடுக்க வேண்டும். நம்முடைய காபேஜை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதும் அவர்கள் தான். நமது வீடுகளை சுற்றியுள்ள ரோட்டுகள், ஃபுட்பாத் இவையெல்லாம் லோக்கல் கவர்மெண்ட் தான் செய்து கொள்ளுகின்றன. இவ்வாறாக இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு குட்டி அரசாக குறிப்பிட்ட பகுதியை பரிபாலிக்கின்ற ஒரு முறை டெமோக்ரசி அட் த கிராஸ் ரூட் லெவல், ஒரு ஜனநாயக ஆட்சி அடிமட்டம் மட்டும் செல்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த உள்ளூராட்சி சபைகள்.
உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் நடத்தை தவறானதாக இருந்தால் அந்த உள்ளூராட்சி சபை கலைக்கப்படும் என்கிறார் திரு தனபாலசிங்கம்.
இவர்கள் கவுன்சிலர்ஸ் தவறாக பிழையாக நடந்தால் மினிஸ்டர் ஃபார் லோக்கல் கவர்மெண்ட், மாநில அரசை சேர்ந்த அந்த மந்திரி அந்த கவுன்சில டிசால்வ் பண்ணலாம், கலைக்கலாம். கலைத்த பின்பு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற ஒரு தரை அவர்கள் நியமிக்கலாம். அவர் ஒரு அனுபவம் தகுதி வாய்ந்தவராக இருப்பார். கவுன்சிலர்ஸுக்காண்டி அவர் அந்த நிர்வாகத்தை நடத்தி கொள்ளுவார். கவுன்சிலர்ஸுக்கும் ஜெனரல் மேனேஜருக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் ஜெனரல் மேனேஜருக்குமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு திரும்பவும் ஒரு தேர்தல் வைத்து கவுன்சிலர்ஸ் தெரிவு செய்யப்பட்டு பழையபடி ஜனநாயக முறைகள் அங்கு பேணப்படுவதை காணுகின்றோம்.
திரு தனபாலசிங்கம் குறிப்பிட்டதைப் போல கேசி உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் நடத்தை தவறானதாக இருந்ததை காரணம் காட்டி விக்டோரிய மாநில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அமைச்சர் அடம் சமிரெக் கேசி உள்ளூராட்சி சபையை கடந்த வாரம் கலைத்திருந்தார். இதுகுறித்து அவருடன் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அவருடைய பணிமனையில் பணியாற்றுபவர் ஒருவர் இவ்வாறு பதிலளித்தார். இது சாதாரணமாக நடந்த விடயமல்ல. கடந்த வருடம் நவம்பர் மாதத்திலேயே இந்த உள்ளூராட்சி சபையினருக்கு மேல் நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு விசாரணையை அமைச்சர் முடுக்கிவிட்டிருந்தார். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் விக்டோரிய மாநிலத்தில் தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் ஒன்றான கேசி உள்ளூராட்சி சபை ஏன் கலைக்கப்பட்டது என்ற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது குறித்து நடந்த விசாரணையின் முடிவில் இந்த உள்ளூராட்சி சபையில் இருந்தவர்கள் பலருக்கு தாம் எடுத்துக்கொண்ட பொறுப்பு குறித்து சரியான பார்வை இருக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
There is an overriding view that if one or both councillors at the centre of the investigation to date were removed, everything would be all right and that the remaining councillors have done nothing wrong. This is an inadequate response to the situation because it is illustrative of a lack of understanding by the councillors of the poor governance practices underpinning the IBAC allegations. Several councillors I interviewed stated that they had observed or experienced bullying by other councillors.
அந்த விசாரணையில் லினட் பெரேரா என்ற முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினரும் சாட்சி அளித்திருந்தார்.
My time there was a lot of bullying and I was on council with Sam Aziz. He was a council with me first time elected. Yeah, he was a terrible bully towards me and I tried to put a complaint in against him and it went nowhere because that was the culture that this council has. So I'm very pleased this council's now been sacked. It's taken a long time and I'm sure there've been many, many complaints about all sorts of things. This IBAC hearing about those particular things is just a snapshot of what's been going on there, but there's a lot of other stuff that's been going on that people won't know about. Very secretive council. So, yep, I'm very happy that administrators are appointed. I'm hoping we can have elections maybe next year because it is a long time to not have councillors there. So I'm hoping the administrator can do a good job and get the culture changed.
நடந்த விசாரணையில் சாம் அசீஸ் என்ற முன்னாள் மேயரும் ஜெஃப் அப்லட் என்ற முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினரும் ஜெஃப் வுட்மன் என்ற தொழில் அதிபரிடம் பணம் வாங்கி அவருக்கு தேவையான முடிவுகளை எடுத்து வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். தான் ஒரு உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருந்தவேளை சாம் அசீஸ் தன்னை புலியிங் எனப்படும் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக லினட் பெரேரா குற்றம் சாட்டியிருந்தார். அது குறித்து அவர் பல முறைப்பாடுகளை செய்திருந்தாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிறார் லினட் பெரேரா.
It was very disappointing because even my fellow councillors were too scared, I think, to actually speak up and say anything. They all pretended like there wasn't anything. So, you know, I had emails. There was another counsellor, Karen Baxter, who ended up resigning because of the bullying, and I tried to stick up for her. I can't stand bullying in any way, shape or form. And I was very professional in my job. I tried to do the right thing always. Whenever I asked questions of the CEO, very legitimate questions, Sam Aziz would attack me. You know, he demeaned me, demeaned my education, he demeaned my friends and all sorts of rubbish.
கடந்த இரண்டு தேர்தல்களிலும் லினட் பெரரா தோற்கடிக்கப்பட்டதாகவும் அதற்கு இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களே காரணம் என்று தான் கருதுவதாகவும் லினட் பெரரா கூறுகிறார்.
Correct. And I'm sure mine wasn't the only. I know Karen Baxter had serious issues as well, but that council were a big clique. There was a gang of them that sort of ran everything. And yeah, it was very, very hard to get things through. It was a horrible atmosphere to work in. And the last two elections, I did run again. They had a very strong campaign. Wayne Smith and Damien Rosario ganged up on me, basically to make sure I wasn't elected. So even though I got the second highest primaries the last two times, they had so many dummy candidates, and Wayne Smith had so many flyers, 7 to 8 rounds of flyers. That all costs a lot of money. They're all professionally done. And this was quite shocking because the first time I ran, his flyer was like a tiny bit of typewriter written paper. They put a lot of money, invested a lot of money into actually keeping me out, which I thought was very strange, because why was it so important for these people to keep getting elected is the question.
விசாரணை முடிவுகள் தனக்கு ஆச்சரியத்தை தராவிட்டாலும் இத்தனை காலமும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்படி நடந்து வந்தது அந்த உள்ளூராட்சி சபைக்கு நல்லதல்ல என்றும் மக்களுக்கு தேவையான பல சேவைகள் செயல்படாமல் போயிருப்பதாகவும் லினட் பெரேரா ஆதங்கம் கொள்கிறார்.
Quite shocking. The allegations, the buyback has far-reaching ramifications for people like me too, who were victims of all of this. I mean, I lost my election because of this. There were a lot of good things I could have done had I been elected. I was a very active councillor. I had moved a lot of motions in my time, solar bulk buy panel schemes, all sorts of things I did. I was a very, very active councillor. I missed out on the opportunity, and council, really Casey area, missed out on a good representative in me while these people are doing whatever they're doing, which wasn't much by the looks of it. The state's, my ward is in a disgraceful state. So the shopping centre's a disgrace. Nothing's been done about that. And, you know, they've torn some buildings and it's absolutely shocking.
கேசி கவுன்சிலின் நாளாந்த செயற்பாடுகள் தடைப்படாமல் செயல்படுவதற்காக அமைச்சரினால் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அமைச்சரின் பணிமனையில் பணியாற்றுபவர் கூறினார்.
We've got an interim monitor in place who essentially acts as the mayor. So she's obviously not elected. She's been appointed. She does, but like the council still has to function. So they have to have someone there that can move everything along. She's in place. She's responsible for what happens next and how the council moves forward.
City of KC-யில் வசிக்கும் அமது நேர்கள் இருவரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி சபை கலைக்கப்பட்டிருப்பதால் ஏதாவது மாற்றத்தை அவர்கள் அவதானித்தார்களா என்று கேட்டோம்.
இந்த திங்கட்கிழமை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எங்களோட ரபிஷ் பின்னுகள் வந்து கேசி கவுன்சில் வந்து கலெக்ட் பண்ணுற நாள். இன்றைக்கு எங்களோட ரபிஷ் பின்னுகள் எல்லாம் எங்களோட ரபிஷ்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். இதால் எங்களுக்கு ஒரு என்ன பிரச்சனைன்ட்டு ஒன்றும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு எல்லாம் சுமூகமாகத்தான் இருக்கு.
அதனுடைய இம்பாக்ட் உடனே இம்மிடியேட்டாக தெரியல. மேபி கொஞ்ச நாள், மேபி 2 weeks இந்த மாதிரி கழிச்சு தெரியலாம்னு நினைக்கிறேன் நான். மேபி இங்கே கேசி கவுன்சில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, லைப்ரரி இருக்கு, அந்த பார்க்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது அஃபெக்டர்ஸ் வரலாம் அந்த கிளீனிங்லாம், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.
தனது அனுபவத்தில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலும் இப்படி ஒரு உள்ளூராட்சி சபை கலைக்கப்பட்டு பின்னர் தேர்தல் நடந்தது என்று நினைவு கூறுகிறார் திரு தனபாலசிங்கம்.
நியூ சவுத் வேல்ஸில் இப்படி இந்த லோக்கல் கவர்மெண்ட் டிசோல்வ் பண்ண சம்பவங்கள் பல முறை இடம்பெற்றிருக்கின்றன. வருங்கா கவுன்சில் என்றது ஒரு சில 6-7 வருஷத்துக்கு முதலாக இவ்வாறாக கவுன்சிலர்ஸ் தவறுகளால் கலைக்கப்பட்டு பின்பு தேர்தல் நடத்தப்பட்டது.
சிட்டி ஆஃப் கேசி உள்ளூராட்சி சபையிலும் தேர்தல் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.